الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم سبعة يظلهم الله تعالى في ظله يوم لا ظل إلا ظله إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم فل يرم فلا ولهم படை தளித்து காக்குமரு எல்லையரு பேரருளோன் அல்லாஹுவை புகழ்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ். மறுவிழா தெளிந்த முழுமதியாய் மாநிலம் தனக்கோர் மணிவிளக்காய் உதித்து மகத்தான பல பணிகள் புரிந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் உயர் அந்தஸ்துக்களை அடைந்து கொண்ட உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தி சலாம் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக இறைவனின் இறை கட்டளைக்கு அடிபணிந்து அவனின் இறையில்லமான அல்லாஹு தாலாவின் வீட்டிலே அல்லாஹுவுக்காக வேண்டி அமர்ந்திருக்கின்றேன் என்ற உயர்ந்த நீயத்தோடு வீற்றிருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவற்றையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எடுத்து வாழுமாறு இறை கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எடுத்து வாழுமாறும் எவற்றையெல்லாம் முற்றாக தவிந்து வாழுமாறு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இருந்து முற்றாக தவிந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா என்னும் நல்லுபதேசம் புரிந்தவனார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நமது குத்துபாவின் கருப்பொருளாக நாம் அமைத்திருப்பது நாளை மறுமையில் மனிதனின் நிலை எவ்வாறு இருக்கப் போகிறது என்கின்ற துணைப்பொருளில் சில விடயங்களை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் நிழலில் உங்கள் சிந்தனைக்கு தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இருக்கின்ற காலப்பகுதி பல்வேறு விடயங்களால் முக்கியத்துவம் பெறுவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய ஆண்டின் இறுதி மாதம் துல்ஹஜ் மாதத்தின் ஐந்தாவது தினத்திலே புனித ஃபர்லான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த மாதம் தியாகத்துக்கு பெயர் போன மாதம். அல்லாஹுவுக்காக இவ்வுலகில் ஒரு குடும்பம் செய்த தியாகம் நினைவு கூறப்படுகின்ற ஒரு காலப்பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். வறண்ட பாலைவன பூமியில் மனித சஞ்சாலமற்ற இடத்தில் தன்னுடைய அருமை மனைவியையும் அந்த மனைவியின் ஊடாக தளராத வயதில் தள்ளாடுகின்ற வயதில் பெற்றெடுத்த இஸ்மாயில் என்கின்ற அந்த மகனையும் அல்லாஹுவின் கட்டளையை மாத்திரம் ஏற்று தன்னன் தனிமையில் விட்டுவிட்டு சென்ற ஒரு தந்தை செய்த தியாகத்தை நினைவு கூறுகின்ற ஒரு காலப்பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். உலகின் மூளை முடுக்கெல்லாம் வாழுகின்ற முஸ்லீம்கள் அல்லாஹுவின் புனித ஆலயமான காபாவை தரிசிக்க சென்று இஸ்லாத்தின் பிரதான கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜனும் தியாகங்கள் நிறைந்த உயர் வணக்கத்தை நிறைவேற்ற ஆயத்தமாகும் ஒரு காலப்பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹுவின் அருள்மறை உலக பொதுமறை அல் குர்ஆன் வலையாலின் அஷர் என்கின்ற வார்த்தையின் ஊடாக பத்து இரவுகளின் மகத்துவத்தை குறித்து காட்டுகின்ற மகத்தான நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கண்ட கனவை நனவாக்க தன்னுடைய அருமை மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிட துணிந்த வரலாற்றின் அடியொட்டி உருவான உலுஹியா எனும் சுன்னத்தான அமலை நிறைவேற்றி அதன் ஊடாக கிடைக்கும் நல்லமல்களை கொள்ளையிட வாய்ப்பை சுமந்து வந்த ஒரு காலப்பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். இதனோடும் வெண்ணிற ஆடை அணிந்து எவ்வித மொழி நிற வித்தியாசமின்றி ஏழை செல்வந்தன் என்கின்ற பாகுபாடின்றி லப்பைக் லப்பைக் அல்லாஹும் லப்பைக் அடிபணிந்தோம், இறைவா அடிபணிந்தோம், நீதான் பெரியவன், நீதான் மகத்துவமிக்கவன், நாங்கள் உங்களது அடிமை, நீதான் இப்பிரமாண்டமான பிரபஞ்சத்தின் சொந்தக்காரன், குன் என்ற வார்த்தையின் ஊடாக இந்த உலகை படைத்து ஆளுபவன் நீதான், சகல சக்தியும் வல்லமையும் மிக்கவன் நீதான் என்ற தொனிப்பொருளில் விண்ணின் முகடுகளை முட்டுகின்ற லப்பைக் என்கின்ற தல்வியாவை உரத்த கோஷம் எழுப்பி மக்கள் வெள்ளம் அரபா மைதானத்தை நோக்கி படையெடுக்குகின்ற கண்கொள்ளா காட்சியை இந்த சர்வதேசத்தின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு செல்கின்ற ஒரு சிறப்பான காலப்பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு பல்வேறு விடயங்களால் சிறப்பு மிக்க சிறப்புகள் பொதிந்த ஒரு சிறப்பான காலகட்டத்தில் ஃபர்லானுடைய ஜும்மா, ஃபர்லான ஒரு ஜும்மாவுடைய கடமைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றி உபூதியத் என்கின்ற அடிமைத்தனத்தை வழிகாட்டி இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இரவு பகலாக அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறுவதற்கான பல்வேறு முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் சாலிகான அமல்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அவைகளை பயன்படுத்தி நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் பிரதான கடமைகளாக எங்களுக்கு குறித்து காட்டியிருக்கின்ற தொழுகை என்கின்ற வணக்கத்தையும் வருடா வருடம் ரமலான் மாதம் நோக்குகின்ற நோன்பு என்கின்ற கடமையையும் வருடா வருடம் செல்வம் என்கின்ற பொருளாதார வளம் படைத்த ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாம் வறுமை ஒழிப்பு திட்டமாக அறிமுகப்படுத்தி இருக்கின்ற ஜகாத் என்கின்ற கடமையின் ஊடாக அடைந்து கொள்கின்ற நன்மைகளும் துல்ஹஜ் என்கின்ற மாதத்தில் தியாகத்துக்கு பெயர் போன இந்த சிறப்பான காலகட்டத்தில் சர்வதேசத்தின் மூளை முடுக்கெல்லாம் இருந்து அல்லாஹுவின் புனித ஆலயம் அமைந்திருக்கின்ற மக்கா என்கின்ற புனித மண்ணுக்கு சென்று காபா என்கின்ற அந்த இடத்தை வலம் வருகின்ற அந்த இடத்தில் நின்று தொழுகின்ற கோடிக்கணக்கான நன்மைகளை சேகரித்துக் கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துவதின் நோக்கம் இதன் அடிப்படை எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது.
நிரந்தரமான ஒரு உலகு இருக்கிறது. அழிவே ஒளிவே இல்லாத ஒரு வாழ்வு எங்களை காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது. அல்லாஹுவிடம் ஒரு கொசுவின் இறைக்கைக்கு கூட சமனில்லாதது. அல்லாஹுவின் பார்வையில் அவனுடைய கண்ணோட்டத்தில் இந்த உலக வாழ்வும் வீணும் விளையாட்டும் தவிர வேறு கிடையாது என்று அருள்மறை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கோடிட்டு காட்டுகிறான். وما الحياه الدنيا الا متاع الغرور وما الحياه الدنيا الا لعب وله ان உலக வாழ்வும் நீங்கள் நினைப்பது போன்றும் கோடான கோடி சொத்துக்களை சேர்த்து சுகம் அனுபவித்து மாடா மாளிகைகளை கட்டி நிரந்தரமாக வாழ்வுகின்ற ஒரு உலகம் கிடையாது. இந்த உலகம் உங்களை மாயையில் வைத்திருக்கிறது. இந்த உலகம் உங்களை வீணிலும் விளையாட்டிலும் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் மனக்கதாவதை பல்வேறுபட்ட உயர்ந்த கனவுகளை கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகின் யதார்த்தத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கொசுவின் இறைக்கைக்கு கூட சமனில்லாத இந்த உலகம் இவ்வளவு பிரமாண்டமாக ஏன் படைக்கப்பட்டிருக்கிறது? இவ்வளவு அழகாக மனிதனை படைத்து அல்லாஹுவை ரப்பாக ஏற்றி ஏன் இந்த உலகில் மனிதன் வாழுகின்ற காலத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும்? எதற்காக நாங்கள் தொழ வேண்டும்? எதற்காக நோன்பு நோக்க வேண்டும்? எதற்காக ஜகாத் கொடுக்க வேண்டும்? எதற்காக பல்வேறுபட்ட தியாகங்களை புரிந்து கடல் கடந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து மக்கா என்கின்ற புனித இடத்துக்கு சென்று ஒரு மாதம் அங்கே தங்கி இருந்து எங்களுடைய அத்தனை சுக போகங்களையும் துறந்து எதற்காக நாங்கள் ஹஜ்ஜுடைய கடமையில் ஈடுபட வேண்டும் என்கின்ற கேள்விக்கான விடையை காண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் படைக்கப்பட்டிருப்பதும் இந்த உலகில் வாழ்வதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருப்பதும் இந்த உலகில் 60-70 வருடங்கள் நாங்கள் வாழ்வதும் இந்த உலகில் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றி அவனை தினமும் வணங்கி வழிபட்டு அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாங்கள் முயற்சிப்பதும் நிரந்தரமான ஒரு உலகுக்காக, நிரந்தரமான ஒரு மறுமைக்காக, நிரந்தரமான சுகந்தங்கள் நிறைந்த சுவனத்தின் சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறுவதற்காகத்தான் என்கின்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மர்மை என்பது எங்களுடைய அடிப்படைகளில் ஒன்றாகும். மர்மையினால் நிச்சயமானது, அது நிச்சயிக்கப்பட்டது. அது நமது ஈமானின் அடிப்படை அம்சங்களில் ஒன்று. மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டும் அதனோடு இணைந்து அடுத்ததாக மறுமை நாளை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்களை படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அவன் உருவமற்றவன். அவன் தான் இந்த உலகின் சொந்தக்காரன். பிரமாண்டமான பிரபஞ்சத்தை படைத்த ஆள்பவன் என்று நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனோடு இணைந்ததாக மறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்றும் நம்பி இருக்கிறோம். மறுமை நாள் இருக்கிறது. மஹ்ஷர் என்கின்ற பிரமாண்டமான மைதானத்தில் நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் ஒன்று சேர்க்கப்பட போகிறோம். எங்களை அல்லாஹு தஆலா நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான். எங்களுடைய உலக வாழ்வின் முடிவின், அதாவது பிரதிபலன்கள் தொடர்பாக அங்கு அல்லாஹுவால் தீர்ப்பளிக்கப்பட போகிறது. அந்த தீர்ப்பின் இறுதியில் சுவனம் என்கின்ற சுகந்தங்கள் நிறைந்த இடத்தின் சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறப்போகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு மாற்றமான முறையில் மனம் போன போக்கிலே இந்த உலகில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்திருந்தால் அதற்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்ற பயங்கரமான நரகின் சொந்தக்காரர்களாகவும் நாங்கள் இருக்கப் போகிறோம் என்கின்ற அடிப்படையை விளங்கி அதை அடியொட்டியதாக ஈமான் கொண்டவர்களாக மூமீன்கள் என்கின்ற அடையாள சின்னத்தோடு இந்த உலகில் நாங்கள் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது. இந்த உலகம் பொய்யானது. இந்த உலகம் வீணும் விளையாட்டும் நிறைந்தது, அல்லாஹுவின் பார்வையில் மிகவும் தாழ்ந்தது. துன்யா என்கின்ற அரபு சொல் இந்த உலகிற்குரிய பெயராக பாவிக்கப்படுகிறது. தனா என்கின்ற அரபு பதத்தின் அடியில் இருந்து அடியொட்டியதாக பிறந்த சொல் தான் துன்யா. இந்த சொல்லுக்கு வரைவிளக்கணம் சொல்கின்ற அரபு இலக்கண அறிஞர்கள் மிகவும் தாழ்ந்தது என்று கருத்து சொல்கிறார். அல்லாஹுவின் பார்வையில் நாங்கள் மனக்கோட்டை கட்டி வாழுகின்ற இந்த உலகம் பெருமதி இல்லாததாக இருக்கிறது என்பதை இந்த உலகுக்கு அல்லாஹ் சூட்டி இருக்கின்ற பெயரே எங்களுக்கு வரைவிளக்கணம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவிடம் பெருமதி இல்லாத இந்த உலகு பெருமதியான ஒரு உலகுக்கு தயார் செய்கின்ற ஒரு விளைநிலமாக அல்லாஹுத்தால் ஆக்கி வைத்திருக்கிறான். அழிவில்லாத, முடிவில்லாத, நிரந்தர சுகத்தை தருகின்ற, நிரந்தரமான வாழ்வை நிச்சயிக்கின்ற, அதை முடிவு செய்கின்ற, சுவனமா நரகமா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக அல்லாஹுத்தாலா இந்த உலக வாழ்வை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்வு என்கின்ற சந்தர்ப்பத்தை மிகவும் பிரயோசனமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இந்த உலகம் ஒரு நாள் அழியப் போகின்றது, இந்த உலகம் ஒரு நாள் முடிவுறப் போகின்றது, இந்த உலகம் ஒரு நாள் பஞ்சுகள் போன்று சின்னா பின்னமாக்கப்படப் போகின்றது. அதிர்ச்சியை உண்டாக்குகின்ற சத்தத்தின் ஊடாக அல்லாஹுத்தாலான் இந்த பிரமாண்டமான பிரபஞ்சத்தை அழிக்கப் போகிறான். அதன் பின்னால் நாங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட போகிறோம். அதைத்தான், ஒன்று சேர்க்கப்படுகின்ற நாளைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் யௌமுல் ஆகிரா என்றும், யௌமுல் கியாமா என்றும், யௌமுத்தீன் என்றும், யௌமுல் ஹிசாப் என்றும் பல்வேறுபட்ட அரபு பதங்களால் அதை அழைத்துக் கொண்டிருக்கிறார். கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாள், இறுதி நாள், மறுமை நாள், இஸ்லாம் பூரணப்படுத்தப்பட்டு அதற்கான பிரதிபலன்கள் கொடுக்கப்படுகின்ற நாள் என்றெல்லாம் இந்த நாளுக்கு பெயர் சூட்டி அழைக்கிறார். இந்த மறுமை நாள் பற்றி அருள்மறை அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, சூரத்துல் ஹஜ் உடைய அத்திய வசனம் மறுமை நாள் பற்றி மிக விரிவாக பேசுவதை பார்க்கிறோம். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் இன்ன ஜல்ஜலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், நீங்கள் உங்கள் இறைச்சகனை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக மறுமை நாளின் அதிர்ச்சி மகத்தானதாகும். இன்ன ஜல்ஜலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், யௌம தரவுனஹா தல்ஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்லாத் وَتَلَاوَ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا وَتَرَى النَّاسَ سُكَارَى وَمَا هُمْ بِسُكَارَى وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ. அந்த மறுமை நாளை நீங்கள் காணுகின்ற அந்த நாளிலே பால் ஊட்டிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாயும் தான் பால் ஊட்டியதை, தன்னுடைய மார்பகத்தில் பாலருந்திக் கொண்டிருக்கின்ற குழந்தையை மறந்து விடுவாள். கற்பம் தரித்திருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வயிற்றில் நான் ஒரு சிசுவை சுமந்திருக்கிறேன் என்பதை மறந்து விடுவாள். அந்த நாளின் அதிர்ச்சியினால் அங்கிருக்கின்ற மனிதர்களை பயத்தின் கடுமையால் மதிமயக்கம் கொண்டவர்களாக நீர் இருக்க காண்பீர். அவர்கள் மதிவினால் மதிமயங்கவில்லை, அவர்கள் அந்த மறுமை நாளின் அதிர்ச்சியினால் மயங்கி கிடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடினமானது என்று இந்த அல் குர்ஆன் வசனம் பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஓதுவதற்கும் இந்த வசனத்தின் கருத்தை வாசிப்பதற்கும் எங்களுக்கு இலகுவாக இருக்கலாம். ஆனால் இது பல்வேறுபட்ட உண்மைகளை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. மனிதர்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக மறுமை நாளுடைய அதிர்ச்சி பயங்கரமானது, அது மகத்தானது. அந்த மறுமை நாளை நீங்கள் காணுகின்ற பொழுதும், அதை நீங்கள் சந்திக்கின்ற பொழுதும், அதை எதிர்கொள்கின்ற பொழுதும், பாலூட்டி கொண்டிருக்கின்ற தாய் தன்னுடைய மார்பகத்தில் ஒரு குழந்தை பாலருந்துகிறது என்பதை மறந்து விடுவாள். சற்று இந்த விடயத்தை நாங்கள் வாழுகின்ற இந்த உலக விடயங்களோடு சற்று உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள். தாய்ப்பாசம் உலகில் யாருடைய பாசத்துக்கும் நிகராக முடியாத பாசம். தாயுடைய அன்பு, அந்த அன்புக்கு முன்னால் யாருடைய அன்பும் நிகராக முடியாது அல்லாஹ்வுடைய அன்பை தவிர. பத்து மாதம் வயிற்றிலே சுமந்து பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவித்தேன், இறுதியிலே மரண தருவாய்க்கு கூட சென்ற ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். இதுதான் உண்மை, பிரசவத்தின் உண்மை. இதுதான் பிரசவத்தில் ஒரு தாய் உயிரிழந்தால் அதை ஷஹீதுடைய அந்தஸ்தாக இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறார். அவ்வாறு மிகவும் பருவதி மிக்க ஒரு சிசுவை, ஒரு விடயத்தை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து ஒரு தாய் பெற்றெடுத்து கண்ணை இமை காட்பது போன்று உலகிலே தன்னுடைய பிள்ளையை ஒரு தாய் பெற்று வளர்ப்பதை பார்க்கிறோம். அந்த தாயின் பாசத்துக்கு அன்புக்கு ஈடாக முடியாத ஒரு பாசம் அது. ஆனால் நாளை மறுமையில் தன்னுடைய குழந்தை பற்றி சிந்திப்பதற்கு அந்த தாய்க்கு நேரமில்லை. தன்னுடைய மார்பகத்தில் பசியினால் குழந்தை பாலருந்திக் கொண்டிருக்கிறது என்பதை நினைப்பதற்கு அந்த தாய்க்கு நேரமில்லை. ஏனென்றால் அந்த தாயின் முடிவு எதுவாக இருக்க போகிறது, சுவனமா அல்லது நரகமா? தான் உலகில் வாழ்ந்த 50-60 வருட வாழ்க்கையின் முடிவும் அதனுடைய பிரதிபலன் என்னுடைய வழக்கரத்தில் கிடைக்க போகிறதா அல்லது இடக்கரத்தில் கிடைக்க போகிறதா என்று யோசிக்கிறாள் அவன். யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நிலைமை என்னவாகும், என்னுடைய நிலைமை என்னவாகும், என்னுடைய இறுதி தங்குமிடம் எதுவாக இருக்க போகிறது என்றுதான் அந்த தாய் யோசிக்கிறாளே தவிர, தான் பெற்றெடுத்த குழந்தை தன்னுடைய மார்பகத்தில் பால் அருந்துகிறது என்பதை யோசிப்பதற்கு, அதை கவனத்தில் எடுப்பதற்கு அந்த தாக்கி நேரமில்லை. அதுதான் இந்த மறுமை நாளின் அதிர்ச்சி, இதுதான் இந்த மறுமை நாளின் எதார்த்தம். அந்த வசனத்தின் தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான், கற்பம் தரித்திருக்கின்ற பெண் தன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை கற்பமாக இருக்கிறது என்பதை மறந்து விடுவார். உலகிலே ஒரு பிள்ளை பெண்ணுடைய வயிற்றிலே தரித்து விட்டால் லட்சக்கணக்கான ரூபாய்களை வைத்திய நிபுணர்களுக்காக செலவழிக்கிறார். அந்த குழந்தையை பாதுகாப்பாக பெற்றெடுக்கின்ற வரை 9-10 மாதங்கள் இரவு பகலாக அந்த சிசுவை சுமந்திருக்கின்ற தாயும் அந்த சிசுவுக்கு அடிப்பு அடித்தளமிட்டு அந்த குழந்தையின் தந்தையும் அவளோடு இணைந்திருக்கின்ற குடும்பத்தவரும் அந்த பிள்ளையை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பெற்றெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார். அதற்கு எவ்வளவு ரூபாய் செலவழிக்க வந்தாலும் பரவாயில்லை, விலை உயர்ந்த பொருளாதாரத்தை செலவழித்தேன், உயர்ந்த படித்த நிபுணர்களை வைத்திய நிபுணர்களிடம் சென்றேன், வயிற்றிலே இருக்கின்ற குழந்தையை மிக அழகாக பெற்றெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் இந்த உலகில் நடைபெறுவதை பார்க்கிறோம். சிசுவை சுமந்திருக்கின்ற தாய் தான் விரும்பியதை உண்ணாமல் தன்னுடைய சுகபோகத்தை இழக்கிறாள். தான் விரும்பிய பிரகாரம் நித்திரை கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறாள். தான் நினைத்த பிரகாரம் தன்னுடைய இரவு தூக்கத்தை கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறாள். அத்தனையும் இந்த குழந்தைக்காக அவள் ஏற்றுக்கொள்கிறாள். அத்தனை தியாகங்களையும் செய்கிறாள். குழந்தையை அழகாக பெற்றெடுக்க வேண்டும், என்னுடைய குழந்தை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த உலகுக்கு வர வேண்டும், நான் சுமந்திருக்கின்ற சிசு அழகான குழந்தையாக வர வேண்டும் என்று அத்தனை முயற்சிகளையும் செய்கிறார். உலகிலே நாங்கள் அதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாளை மறுமையில் கற்பம் தரித்திருக்கின்ற பெண்ணுக்கு தன்னுடைய கற்பத்தில் குழந்தை இருக்கிறது என்று அதை சிந்தித்து பார்ப்பதற்கு கூட நேரம் கிடையாது. ஏனென்றால் அதைவிட தன்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கப் போகிறது, தான் எங்கு செல்லப் போகிறேன், தன்னுடைய இறுதி முடிவும் உலகில் 50-60 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு வந்திருக்கிறேன், நான் நம்பியிருந்த மர்மை நாள் இன்று உருவாகி இருக்கிறது, அல்லாஹுவின் சன்னிதானத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை விசாரிக்கப் போகிறான், விசாரணையின் முடிவும் என்னை சந்தோஷப்படுத்துவதாக இருக்கப் போகிறதா அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த முடிவு அதற்கு மாற்றமாக இருக்கப் போகிறதா என்று தான் அவள் யோசிக்கிறாளே தவிர தன்னுடைய கற்பத்தில் இருக்கின்ற சிசுவை பற்றி நினைப்பதற்கு அவளுக்கு நேரமில்லை. இதுதான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்ற மர்மை நாளின் யதார்த்தம். இதுதான் உண்மை. அல் குர்ஆன் சொல்கிறது, என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, உலமாக்களின் கூற்றுக்கள் கிடையாது, சூரத்துல் ஹஜ்ஜிலே வருகின்ற வசனம் பேசுகிறது. பால் ஊட்டுகின்ற தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள், கற்பம் தரித்திருக்கின்ற பெண் தான் சுமந்திருக்கின்ற கற்பத்தை மறந்து விடுவாள். அதை பற்றி நினைக்க முடியாது, சிந்திக்க முடியாது. அவ்வாறு பயங்கரமான நாள் மர்மை நாள். அந்த நாளில் அடுத்து அந்த அல் குர்ஆன் வசனம் பேசுகிறது, அந்த நாளில் மனிதர்களை நீங்கள் மதிமயக்கத்தில் காண்பீர்கள், மயக்கமுற்றிருப்பார். நீங்கள் நினைத்து விடக்கூடாது அவர்கள் மது அருந்தியதால் மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று இல்லை, அவர்கள் மது அருந்தவில்லை, மறுமை நாளின் அதிர்ச்சியினால் மயக்கத்தில் இருக்கிறார். மறுமையின் பயங்கரம் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அந்த மயக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் மது அருந்தவில்லை. அல் குர்ஆன் பேசுகிறது, மதுவின் மயக்கத்தினால் அல்ல, மறுமை நாளின் அதிர்ச்சியினால் மயங்கி கிடக்கிறார்கள். இதுதான் மறுமை நாளின் உண்மையாக இருக்கிறது என்று இந்த அல் குர்ஆன் வசனம் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளில் அல்லாஹுடைய தண்டனை பிடி கடுமையாக இருக்கும் என்று அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா நிறைவு செய்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாளை நாங்கள் சந்திக்க போகிறோம். எங்களோடு வாழ்ந்த எத்தனையோ சகோதரர்கள் இன்று அந்த நாளுக்காக காத்து கிடக்கிறார். 6 அடி கவரிலே தனிமையான இருட்டறையிலே அந்த நாளுக்காக வண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். நாங்கள் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும், நாங்கள் இந்த உலகில் கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்காக எங்களை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. 1434 அடைந்திருக்கின்ற நாங்கள், துல்ஹஜ் மாதத்திலே இருக்கின்ற நாங்கள், இந்த மாதத்தின் முடிவில் முஹர்ரம் என்கின்ற இஸ்லாமிய புது வருடத்தை வரவேற்க இருக்கிறோம். 1435 ஹிஜ்ரி ஆண்டை வரவேற்கப் போகிறோம். 1434-360 மேற்பட்ட நாட்கள் எங்களை மறுமையை நோக்கி அழைத்து சென்று விட்டது. மறுமைக்காக நாங்கள் முன்னோக்கி இருக்கிறோம். 6 அடி கபருக்காக நாங்கள் ஒரு வருடத்தை கழித்திருக்கிறோம். அதுதான் இந்த அல்லாஹுவிடம் பெருமதி இல்லாத இந்த உலக வாழ்வின் உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் எங்களிடம் கேட்கப்பட இருக்கின்ற மிக முக்கியமான 4 கேள்விகள் பற்றி எங்களிடம் சொன்னார். லா தஸூலு கதமா இப்னு ஆதம் யௌமல் கியாமா, இந்த மர்மை நாளில் 4 கேள்விகளுக்கு உரிய பதிலை ஒவ்வொரு மனிதனும் அளிக்காமல் அவனுடைய கால்பாதம் அந்த விசாரணை இடத்திலே இருந்து நகர முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதில் ஒன்றும் அன் உமுரிஹி ஃபீமா அஃப்னாஹு, மனிதர்களே நீங்கள் உலகிலே கழித்த 60-70 வருட வாழ்நாள் பற்றி உங்களிடம் நாளை மர்மையில் அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கிறான். அந்த வாழ்நாளுக்கான பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் அளித்தாக வேண்டும். நீங்கள் கழித்து ஒவ்வொரு நாள் பற்றியும் ஒவ்வொரு நிமிட நேரம் பற்றியும் அல்லாஹ்விடம் கணக்கு சொல்லியாக வேண்டும். பதில் அளிக்காமல் அந்த இடத்திலே இருந்து உங்களுடைய கால்பாதத்தை நீங்கள் அகற்ற முடியாது. முதலாவது கேள்வி. அடுத்து வான் ஷபாபிஹி ஃபீமா அபலா, அடுத்த கேள்வி. வாலிபர்களே, உங்களுடைய வாலிபம் பற்றி விசாரிக்கப்படும். அன்முறை வாழ்நாள் என்பதற்குள் வாலிபமும் அடங்குகிறது. ஆனால் விசேடமாக அல்லாஹு தஆலா வாலிபர்களை நோக்கி கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறார். சரி, உன்னுடைய 60-70 வருட வாழ்க்கையை பற்றி சொல்லிவிட்டாய். அந்த 60 வருட வாழ்க்கைக்குள் 15 வயது தொடக்க 35-40 வயது வரை நீ கழித்த வாலிபம் பற்றி சொல்ல வேண்டும். வாலிபம் என்பது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் பெருமதி மிக்கதாக கணிக்கப்படுகிறது. வான் ஷபாபிஹி, உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய்? இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட இளைஞர்கள், இளைஞர் சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள் பல்வேறுபட்ட தியாகங்களை செய்து வளர்த்து உன்னிடம் அமானிதமாக ஒப்படைத்து வைத்த தீனுக்காக வண்ணி உன்னுடைய வாலிபலத்தை எவ்வாறு செலவழித்தா என்கின்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, வான் மாளிகை, மனிதனே பொருளாதாரத்தை ஈட்டினாய், பொருளாதாரத்தை நான் தந்தேன், செல்வந்தனாக உன்னை உலகிலே வைத்திருந்தேன், பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான வசதி வாய்ப்புகளை தந்தேன், அதில் ஹலால் ஹராத்தை பேண வேண்டும் என்று சொன்னேன், உன்னுடைய பொருளாதாரம் ஈட்டுகின்ற முறை எவ்வாறு இருந்தது, அதை செலவழிக்கின்ற முறை எவ்வாறு இருந்தது என்கின்ற கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வாழ்நாள் பற்றி விடையளிக்க வேண்டும், வாலிபம் பற்றி விடையளிக்க வேண்டும். நாங்கள் ஈட்டிய பொருளாதாரம் அது 1 ரூபாயாக இருந்தாலும் அது எவ்வாறு ஈட்டப்பட்டது, அது என்ன வழியில் செலவழிக்கப்பட்டது என்பதையும் நீ கணக்கு சொல்லியாக வேண்டும். இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, உலகிலே நீ படித்த கற்றுக்கொண்ட அறிவை கொண்டு நீ என்ன அமல் செய்தாய், எதை கற்றுக்கொண்டாய், நீ அதை என் அதை கொண்டு எவ்வாறு அமல் செய்தாய் என்கின்ற நான்காவது கேள்வி இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 4 விடயங்களும் எங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விடயங்களாக கருதப்படுவதை பார்க்கிறோம். உலகில் எங்களுக்கு வாழ கிடைத்த சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஞாபகம். அந்த வாழ்நாளை நாங்கள் நினைத்தது போன்று கழிக்க முடியாது. நாங்கள் நினைத்தது போன்று எங்களுடைய நாட்களை நாங்கள் கடத்த முடியாது. அதற்கு நாளை மறுமையில் பதில் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தை நான் இவ்வாறு செலவழித்தேன், இந்த நேரத்தை நான் இவ்வாறு கழித்தேன் என்று பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் கேட்டுகின்ற இந்த வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும், தைரியமாக விடையளிக்க வேண்டும். அந்த தைரியத்தை தருவது இந்த உலகில் நாங்கள் செய்கின்ற சாலிஹான அமல்கள். இந்த உலகில் அல்லாஹுவை பயந்து எங்களுடைய கால நேரங்களை கழித்திருந்தால் அல்லாஹுவுக்கும் அவனுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருகின்ற வகையில் எங்களுடைய வாலிப பருவம் கழிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹுவை பயந்து ஹலால் ஹராத்தை பேணி பொருளாதாரம் ஈட்டப்பட்டிருந்தால் அல்லாஹுவுக்காக வேண்டி கல்வி கற்கப்பட்டு அந்த விடயங்களை கொண்டு நாங்கள் அமல் செய்திருந்தால் இந்த 4 கேள்விகளுக்கும் நாங்கள் தைரியமாக பதிலளிக்கலாம். இல்லாத விடத்தில் தான் சற்று நாங்கள் தயங்க வேண்டி வரும். இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு விடயத்தையும் சொன்னார். நாளை மறுமையில் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எல்லா மனிதர்களும் சூரியனின் அகோரத்தினால் குளித்துக் கொண்டிருப்பார். வியர்வையால் எல்லா மனிதர்களும் குளித்துக் கொண்டிருப்பார்கள். குளித்தவர்கள் போன்று காட்சியளிப்பார்கள். சூரியனின் அகோரம் அந்த நாளில் மனிதர்களால் தாங்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலால் ஒரு சாணளவு சூரியன் பார்க்கப்படும். சூரியனின் நகோரத்தினால் எல்லோரும் வியர்வையால் குளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாளிலே, நிழல் இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா ஏழு சாரார்களுக்கு நிழல் கொடுக்க காத்திருக்கிறான். ஏழு கூட்டத்தினர் நாளை மர்மையில் நிழல் இல்லாத பயங்கரமான அந்த நாளில் அல்லாஹு தஆலா தன்னுடைய விசேட அரசுடைய நிழலின் கீழ் ஏழு கூட்டத்தினருக்கு நிழல் கொடுக்க இருக்கிறான். அந்த கூட்டத்தினரை விரிவாக பேச முடியாது, நேரம் இடம் கொடுக்காதே அந்த ஏழு விடயங்களையும் சுருக்கமாக சொல்லி செல்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகில் நீதம் செலுத்திய தலைவன் இமாமுன் அதில், சமூகத்திலே தலைமைத்துவ பொறுப்பை ஏற்றி நீதம் செலுத்திய நீதவான்கள் அல்லாஹுவை பயந்து உரிய முறையில் சொந்த பந்தங்களுக்காக, சுக போகங்களுக்காக, சுய லாபங்களுக்காக தீர்ப்பு சொல்லாமல் அல்லாஹுவுக்காக வண்டி நீதம் செலுத்திய நீதவான்கள் நாளை மர்மையில் அரசுடைய நிழலின் சொந்தக்காரர்களாக இருக்கப் போகிறார். இரண்டாவது, வஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில் கழித்த வாலிபர்கள் இந்த கூட்டத்தினரும் நாளை மர்மையில் அரசுடைய நிழலின் சொந்தக்காரர்களாக இருக்கப் போகிறார்கள். தன்னுடைய வாழ்நாளை அல்லாஹுவை வணங்கி வழிபடி செலவழித்த வாலிப கூட்டம் இளைஞர்கள், தன்னுடைய உள்ளத்தை உலகில் அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு தொடர்பாக வைத்திருந்த மனிதர்கள், அவர்கள் எங்கு சென்றாலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஹையாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்கின்ற அழைப்பு வந்தால் அத்தனையும் விட்டுவிட்டு அல்லாஹுவின் இல்லத்துக்கு ஓடி வருவார். என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹுவை இரண்டு ரக்அத்து செய்து தொழுது விட்டு அல்லாஹுவுக்கு நன்றி பாராட்டுவார்கள். கல்புன் அல்லக்கும் பில் மசாஜித், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய இல்லத்தோடு தொடர்பாக இருக்கும். இவர்களும் நாளை மர்மையில் அந்த அரசுடைய நிழலின் சொந்தக்காரர்களாக இருக்க போகிறார்கள். அதே போன்றுதான் இரண்டு நபர்கள் அல்லாஹுவுக்காக வேண்டி ஒன்று சேர்கிறார்கள், நல்ல விடயங்களை பேசுகிறார்கள், அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள், அந்த எண்ணத்தோட பிரிந்து செல்கிறார். இவர்களும் நாளை மர்மையில் அரசுடைய நிழலின் சொந்தக்காரர்களாக இருக்க போகிறார். அதே போன்றுதான் நல்ல அழகும் அந்தஸ்தும் செல்வாக்கும் பணமும் நிறைந்த அழகான ஒரு பெண் விபச்சாரத்துக்காக அழைக்கிறாள். இந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹுவை பயப்படுகிறேன், உன்னையும் என்னையும் படைத்த, உனக்கு அழகை தந்த, செல்வத்தை தந்த, செல்வாக்கை தந்த அல்லாஹு தஆலா உன்னையும் என்னையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான், இந்த மோசமான காரியத்துக்கு நான் இணங்கி வரமாட்டேன் என்று அந்த விபச்சார நடவடிக்கையிலிருந்து விரண்டோடுகின்றான். இந்த மனிதனும் அரசுடைய நிழலின் சொந்தக்காரனாக இருக்க போகிறான். சந்தர்ப்பமும் சூழலும் வைத்திருக்கிறது, பணம் தருவதாக சொல்கிறார், அழகு இருக்கிறது, தப்பித்துக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கிறது, விபச்சாரம் செய்வதற்கு அழைக்கிறாள். ஆனால் அந்த மனிதன் அல்லாஹுவுக்காக வேண்டி அல்லாஹுவை அந்த பாவத்திலே இருந்து விலகிக் கொள்கிறான். இவனும் அரசுடைய நிழலின் சொந்தக்காரனாக இருக்க போகிறான். அடுத்து உலகில் சதக்கா செய்கிறான். வழக்கரத்தினால் கொடுக்கின்ற தர்மம் இழக்கரம் அறியவில்லை, அல்லாஹுவுக்காக வண்டி செய்கிறான். என்னை மற்றவர் புகழ வேண்டும், கொடை வல்லல் என்று சொல்ல வேண்டும், புகைப்படம் எடுக்க வேண்டும், அதை பத்திரிகைகளில் வெளிவர வேண்டும், உலகுக்கு காட்டப்பட வேண்டும், நான் ஒரு பெரிய செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹுவுக்காக வண்டி கொடுக்கிறான். வழக்கரத்தினால் கொடுக்கிறான், இடக்கரத்திற்கு தெரியாத அவன் செய்த சதக்கா. இந்த மனிதனும் நாளை மர்மையில் அரசுடைய நிலையின் சொந்தக்காரனாக இருக்க போகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக அல்லாஹுவுக்கு அல்லாஹுவை நினைத்து அவனுடைய அச்சத்தினால் அழுத மனிதர்கள், அவனை பயந்து சதாவும் அல்லாஹுவை நினைத்து வாழுகின்ற மனிதன், திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கின்ற இந்த மேற்சொன்ன ஏழு சாராரும் நாளை மர்மையில் நிழல் இல்லாத அந்த நாளில் சூரியன் ஒவ்வொரு மனிதனுடைய தலையின் மேலால் ஒரு சாணம் பாட்டப்படுகின்ற நாளில் அல்லாஹு தாலா இந்த ஏழு சாராரையும் அழைத்து தன்னுடைய அரசுடைய நிழலின் கீழ் விசேட அதிதிகளாக அவர்களை கௌரவிக்க இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக நபிகளாருடைய ஒரு ஹதீஸை மாத்திரம் உங்கள் சிந்தனைக்கு சொல்லி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வயோதிபம் வருவதற்கு முன்னால் மனிதனை உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். உனக்கு பிசி, உலகிலே என்னால் ஓய்வெடுக்க முடியாது, நான் பிஸியாக இருக்கிறேன் என்று பிசி பிசி என்று நீ ஓடித் திருவதற்கு முன்னால் உனக்கு கிடைக்கின்ற ஓய்வை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார். இறுதி பிரயாணத்தை நீ தொடங்குவதற்கு முன்னால் உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள், வாழ்நாளை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். உனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற சுகமான கால பகுதியை நோய் வருவதற்கு முன்னால் நீ பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். செல்வம் படைத்த செல்வந்தர்களே, நீங்கள் ஏழையாகி ஓட்டாண்டியாகுவதற்கு முன்னால் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இன்றைய ஹுத்பாவின் சிந்தனைக்கு உங்களுக்கு தந்து பேசப்பட்ட விடயங்களை கவனத்திற்கு எடுத்து செயல்பட்டு அல்லாஹ் தந்திருக்கின்ற சாலிஹான அமல்கள் செய்ய இருக்கின்ற இந்த துல்ஹஜ்ஜுடைய முந்தைய பத்து தினங்களையும் அல்லாஹுவுக்கு பொருத்தமான முறையில் பயன்படுத்தி அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு நாளை மர்மையில் அல்லாஹ் எங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுகந்தங்கள் நிறைந்த சுவனத்தின் சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.